உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஆராதிக்கிற மண்டவர், ஆராதிக்கிற மண்டவர், நம்முடைய மகிமையின் வேகம் நம் மத்தியில் இருக்கிறபடியினா, கர்த்தருடைய மகிமை நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினா, அவருடைய மகிமை நம்மளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினா, அவருடைய நாமத்திற்கு, வல்லமுள்ள நாமத்திற்கு மகிமை 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 உண்டாவதாக. ஒவ்வொருவருடைய சமூகத்துக்கிலே நாங்கள் படைகிறோம். ஆவியான ஒரு வல்லினத்திற்காய் ஸ்தோத்திரம், இன்ப பிரச்சனத்திற்காய் நன்றி. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவரீர், தேவரீர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவர், உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர, நீர் பரிசுத்தர் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நடத்துவீராக, உங்களுடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். நஸ்ரீனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன். ஆமென். அவருடைய கிருபையினாலே நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவனுக்கு ஒரு விஷய, இன்னும் ஒரு தடவை கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இறங்கி வருகிற ஒரே ஒரு இடம் என்று சொல்லிச்சுனால் ஆராதனை. ஹல்லேலூயா, மகிமையின் ஆராதனை. ஹல்லேலூயா. அதன் மத்தியிலே தேவன் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய செய்தியை நான் தொடர்வதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:8 நாம் வாசிப்போம். பிரியமானவர்களே, 5:8. ஹல்லேலூயா.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
எல்லோரும் சேர்ந்து நாம் வாசிப்போமா? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், என்றாலும் நாம் சேர்ந்து நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. திருப்பி வாசிப்போமா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை குறித்து கொஞ்சம் சில வார்த்தைகள் நாம் பார்க்க நான் விரும்பினேன். ஆகையினாலே அந்த வார்த்தைகளை சிலவற்றை எடுத்து அதில் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடாத ஒரு சில காரியங்கள் இருக்கிற பொழுது அதனுடைய முடிவு என்ன என்பதை குறித்து நான் பார்க்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நாம் அநேகர் நம்முடைய இருதயத்தை குறித்து சிந்திப்பதில்லை. நம்முடைய இருதயத்தில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து நாம் யோசிப்பதில்லை. ஆனால் அதற்கு பாரமான ஒரு வசனம் இருக்கிறது. என்னவெனில், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்களாம். ஹல்லேலூயா. இவருடைய பாரம் எவ்வளவு என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்கிறீர்களோ எனக்கு தெரியாது. இதனுடைய வெயிட் என்ன, இதனுடைய பாரம் என்ன? ஏனெனில் தேவனை தரிசிப்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனை காண்பதற்கு ஒரு வழி இருக்கிறது. அந்த வழி என்ன சொல்லுகிறது என்ன, தேவனை தரிசிக்க விரும்புகிறவர்கள் இருதயத்தில் சுத்தவான்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிறவர்கள் அவங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்பொழுது நடக்கிறது என்ன, ஒரு மனிதன் தேவனை காணலாம், ஒரு மனிதன் தேவனோடு உறவாடலாம். ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் எவ்வளவுக்கு சுத்தமாய் இருக்கிறது சொல்லுங்கள். நம்முடைய இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவுக்கு சுத்தமாய் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது, எது நம்முடைய இருதயத்தில் இடம் பிடித்திருக்கிறது, எந்த காரியம், எந்த காரியம் நம்முடைய இருதயத்தை இடம் பிடி. ஆனால் தேவன் சொல்லுகிறார், சுத்தமுள்ள இருதயம். நம்முடைய இருதயம் தேவன் விரும்புகிற அளவுக்கு சுத்தமாக இருக்கிறதா? ரெண்டாவது, நாம் சுத்த இருதயம் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய இருதயம் இருக்கிறதா? பிரியமானவர்களே, எல்லாரும் நாம் சுத்தமாய் அணிந்து கொள்கிறோம், நல்லது. எல்லாரும் படிவாக நாம் வெளிக்கிட்டு வருகிறோம், அதுவும் நல்லது. ஆனால் ஆண்டவர் இருதயத்தின் சுத்தத்தை குறித்து பேசுகிறார். அதுக்கு மலைப்பிரசங்கம் தெரியாதவர்கள் இருக்கவே முடியாது. மலைப்பிரசங்கத்தின் சத்தியத்தில் அநேகர் வாழ்ந்தார்கள், அநேகர் தங்கள் வாழ்க்கைகளை ஓட்டி முடித்தார்கள். அங்கே பாரமான ஒரு வசனம் இருக்கிறது என்னவெனில், இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு மனிதன் தேவனை காணலாம், தேவனோடு உறவாடலாம். அப்படியானால் இருதயத்தில் சுத்தம் இல்லாது இருக்கிற பொழுது தேவனோடு நாம் உறவாட முடியுமா, தேவனை நாம் காண முடியுமா? இது பெரிய பாரமான ஒரு வசனம். பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் நாம் தேவனை காண்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், கண்டவர்கள் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அதை பற்றி தெரியாது, அது எனக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறபடி இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு மனிதன் தேவனை காணலாம், தேவனை பார்க்கலாம். மோசேயை குறித்து பேசுகிற பொழுது, மோசே மலையடியிலே ஒரு பகுதியை ஆண்டவரை கண்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எங்கேயோ புதிய ஏற்பாட்டில் இருதயம் எவ்வளவுக்கு சுத்தமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு நல்லது. வேதம் சொல்லுகிறது, பாத்திரத்தின் வெளிப்பக்கத்தை அல்ல, பாத்திரத்தின் உள்பக்கத்தை சுத்தமாக்கினால் நல்லதா. ஹல்லேலூயா. உள்ளான மனிதன், உள்ளான வாழ்வு, இருதயம் எவ்வளவுக்கு சுத்தமாக்கப்படுகிறதோ அவ்வளவுக்கு நல்லது. அவ்வளவுக்கு நாம் தேவனை நெருங்க முடியும், அவ்வளவுக்கு நாம் தேவனோடு உறவாட முடியும், தேவனை பார்க்க முடியும். ஆகையினாலே இன்றைக்கு என்னுடைய கேள்வி என்னவெனில், பிரியமானவர்களே, பிரசங்கங்கள் வசனங்களை நாம் தனித்தனியே நமக்கு எடுத்து வைத்து நம்மளை ஆராய்வது நல்லது. என் வாழ்வில் என்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவுக்கு சுத்தமாக இருக்கிறது நாம் பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். ஏனெனில் நாம் ரட்சிக்கப்பட்டு வருஷங்கள் போய்கொண்டே இருக்கிறது. சுத்தமுள்ள இருதயம், சுத்தமுள்ள ஒரு வாழ்வு, சுத்தமுள்ள ஒரு இருதயம் தான் வெளியிலே நாம் நடந்து கொள்ளுகிற விதங்கள் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் நம்முடைய வாய் பேசுமா. ஹல்லேலூயா. இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதுதான் எங்கள் வாழ்வு, அதுதான் எங்கள் செயல்பாடு, அதுதான் எங்கள் நோக்கங்கள், அதுதான் எங்கள் சித்தங்கள், எங்கள் விருப்பங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது? நம்முடைய இருதயத்தின் நிறைவில் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய இருதயம் வசனத்தினால் நிறைத்திருந்தால் அது வசனமாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதனுடைய இருதயம் தேவ ராஜ்யத்தில் நிறைந்திருந்தால் ராஜ்ய சிந்தை உள்ளவனாய் பேசிக்கொண்டே இருப்பான். ஒரு மனிதனுடைய இருதயம் நன்மைகளால் நிறைந்திருந்தால் அவர் நல்லதையே பேசிக்கொண்டு இருப்பான். எது நம் வாழ்வின் இருதயத்தை இடம் பிடித்திருக்கிறது? பிரியமானவர்களே, நம்மளை ஆராய வேண்டும், நம்மளை தேவனுக்கு முன்பாக நிறுத்த வேண்டியது அவசியம். இந்த உள்ளான வாழ்வு தேவனுக்கு முன்பாக அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இருதயத்தை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிற பொழுது எழுதுகிறார், இருதயம் திருக்குள்ளதாயிருக்கிறது, அது கேடுள்ளதாயிருக்கிறது என்று சொல்லி. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இருதயம் சுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் நான் தேவனை சந்திக்க முடியும், தேவனோடு பேச முடியும், தேவனோடு உறவாட முடியும் என்று சொல்லி வேதன் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே தீர்க்கதரிசியாக அவர் இருதயத்தில் எது நிறைந்திருக்கிறது, எது குப்பை, கூளம், வேண்டாத காரியங்கள், உங்களுக்கு ஒன்று சொல்லவா பிரியமானவர்களே, வேண்டாத காரியங்கள் நம் இருதயத்தை நிறைந்திருக்கிற பொழுது நம் வாழ்க்கைகளிலே அநேக நேரங்கள் வீணாய் போய்விடுகிறது, வீணாக போய்விடுகிறது. நம்முடைய இருதயம் நிறைக்க கூடாதவைகளினால் நிறைந்திருக்கிற பொழுது நம் வாழ்க்கை வீணாய் போய்விடுகிறது. பிரயோசனமற்றதாக அநேக மனத்தியாலங்கள் நம் வாழ்வில் இருந்து கடந்து போகிறது. பிரியமானவர்களே, வேண்டாத காரியங்கள் நம் இருதயங்களை நிறைத்திருக்கிற பொழுது அதே சிந்தனை, அதே நோக்கங்கள், அதையே யோசிப்பது, அதையே பேசுவது. இதனால என்ன நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கைகளில் அநேக நேரங்கள் உடைக்கப்பட்டு போகிறது. துக்கமான நேரங்கள், சமாதானமற்ற நேரங்கள், வேண்டாத நேரங்கள் ஏராளமானது நம்முடைய இருதயத்திலிருந்து இருக்கிறது நிமித்தம் நம்முடைய நேரங்கள் கொள்ளடிக்கப்பட்டு போய்விடுகிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. பிரியமானவர்களே, ஏனெனில் ஒருவேளை ஒரு காலங்களில் ஒரு நேரங்களில் நம்முடைய இருதயம் வேண்டாதவைகளாய் இருக்கிற பொழுது நித்திரையே இல்லாத நாட்கள் எத்தனை தெரியுமா? நித்திரையே இல்லை, குடும்பத்தின் சமாதானத்தை உடைத்து விடுகிற நாட்கள் எத்தனை தெரியுமா? இருதயத்தில் நிறைக்க கூடாதவைகளும் வேண்டாதவைகளும் நிறைக்கப்படுகிற பொழுது தேவராட்சி சிந்தை உள்ளாதவர்களாய், சமாதானம் இல்லாதவர்களாய், சந்தோஷம் இல்லாதவர்களாய், தேவ சித்தம் செய்ய முடியாதவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். பிரியமானவர்களே, ஆகையினாலே நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது என்பது ரம்யமுள்ள ஒரு வாழ்வுக்கு அவசியம், சமாதானமுள்ள ஒரு வாழ்வுக்கு அவசியம், சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்வுக்கு அவசியம். எது நம்முடைய இருதயத்தை நிறைத்திருக்கிறது? பிரியமானவர்களே, நல்ல காரியங்கள் நிறைத்திருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நல்ல நோக்கங்கள் இருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நல்ல சித்தங்கள் இருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், சமாதானத்தை அண்டி காரியங்கள் இருந்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சுத்தமுள்ள இருதயமோ தேவனை தரிசிக்க முடியும். நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? பிரியமானவர்களே, உங்கள் இருதயங்கள் எதனால் நிறைந்திருக்கிறதோ உங்கள் பிள்ளைகளின் இருதயங்களும் அதனாலே நிறைக்கப்படுகிறது. உங்கள் இருதயங்கள் எதனால் நிறைக்கப்படுகிறதோ உங்கள் குடும்பமும் அதனால் நிறைக்கப்படுகிறது. மறந்து விடாதிருங்கள், நான் சொல்லுவது உண்மைக்கு மேலான உண்மை என்று நான் அறிவேன், அதனால் பேசுகிறேன். பிரியமானவர்களே, வீட்டிலே தலைவர்களாக தலைவிகளாக இருக்கிற உங்களுக்குள்ளே எவைகள் நிறைக்கப்பட்டு இருக்கிறதோ அது உன் குடும்பத்தை ஆட்கொள்ளுகிறது, ஆட்கொள்ளுகிறது. ஆகையினாலே இந்த நாளிலே தேவ சமூகத்திலே உங்களிடத்திலே சொல்ல விரும்பினால், சுத்தமுள்ள இருதயம். ஹல்லேலூயா! தேவன் விரும்புகிறது அதுதான். சுத்தமுள்ள இருதயத்தினாலே நம்முடைய வாழ்வு நிறைந்திருந்தால் நலமாயிருக்க. ஹல்லேலூயா! சுத்தமுள்ளது அடிச்சினால் பரிசுத்தத்தை மாத்திரம் நோக்காதிருங்க. பரிசுத்தமுள்ள வாழ்வு நல்லது, தேவையானது, கட்டாயமானது, அவசியமானது, சபைக்குரியது. ஆனால் மற்ற காரியங்கள் கூட நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, முழு மனதோடு, முழு மனதோடு கர்த்தரை தேடுங்கள், முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள், முழு ஆத்மாவோடு கர்த்தரை தேடுங்கள். ஆனால் நாம் கர்த்தரை தேடுகிற பொழுது, ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது, நம் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கிறோமா என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு மனிதன் எல்லாவற்றையும் மறந்து ரம்யமாக கர்த்தரை ஆராதிக்கிறது, அது இன்னும் ஒரு ரம்யமான ஒரு காட்சி. தெரியுமா உங்களுக்கு? பார்த்திருக்கிறீர்களா? ஒரு சிலரை நாம் பார்த்திருக்கிறேன், கண்கள் மூடுவார்கள், கர்த்தரையே பார்ப்பார்கள், அல்லது ஊற்றுவார்கள். இருதயம் என்ன விதமாக இருக்கிறதோ அப்படி அவர்கள் ஆராதனை இருக்கும், பார்த்து சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. ஏனெனில் அவ்வளவுத்துக்கு கர்த்தரை நேசிக்கிறவர்களாக அந்த ஆராதனை வெளிப்படும் பாருங்க. ஆனால் இருதயத்திலோ நிறைக்க கூடாதவைகள் நிறைந்து, இருதயத்தில் இடம் பிடிக்க கூடாதவைகள் பிடித்து, சமாதான குலைச்சலும் சந்தோஷ குலைச்சலும் உள்ளவர்களாய் தேவ சமூகத்திலே ஆராதனை செய்கிறவர்களை சீக்கிரத்தில் ஆவிக்குரிய மனிதன் கண்டுபிடித்து விடலாம். இருதயம் பாரம் உள்ளதாக இருக்கும், இருதயம் பாரம் நிறைந்ததாக இருக்கும், அதோடு தேவ சமூகத்திலே சுமக்க முடியாமல் சுமந்து கர்த்தருக்கு ஒரு ஆராதனை. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, ஆராதனை வரும் வரைக்கும் உனக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் ஆராதிக்கிற பொழுது உன் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக சுத்தமுள்ளதாக இருந்தால் சுத்தமுள்ள ஒரு ஆராதனை தேவனுக்கு நம்மளால் செய்ய முடியும். பரிசுத்தமுள்ள ஆராதனை நம்மளால் செய்ய முடியும். பெரியமான தேவனுடைய பிள்ளைகளை என்ன சொல்லவா, பாரத்தோடு வருகிற நீ எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருக்கு சரியான ஒரு ஆராதனை செய்தால் நீ போகிற பொழுது சமாதானத்தோடு போவாய். பாரம் நிறைந்த ஆராதனை உன்னை விடுவியாது, விடுவியாது. ஆகையினாலே ஆராதனைக்கு நாம் ஏன் வருகிறோம் எனில், தேவனிடத்தில் என் இருதயத்தை ஊற்றுவதற்கு. ஆனால் அநேகர் அப்படி செய்வதல்ல, அந்த அப்படியே இருப்பது, அதே பாரம், அதே நோ, அதே கஷ்டம் அப்படியே இருப்பது. அவர்கள் பாடுவார்கள், இவர்கள் கேட்பார்கள், அது ஆராதனை அல்ல. சரியான ஆராதனை செய்தி என்று சொன்னால் முடிவிலே விடுதலையை உன்னால் உணர முடியும், உனக்குள்ள இருக்கிற விடுதலையை உன்னால் உணர முடியும். இல்லை என்று சொன்னால் நீ சரியான ஆராதனை செய்யவில்லை என்று சொல்லி நான் கருதுகிறேன். ஆகையினாலே சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்க. ஹல்லேலூயா! இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான், ஆண்டவரை பார்ப்பான் பாருங்க. ஹல்லேலூயா! ஆகையினாலே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சுத்த இருதயத்தில் இருக்கக்கூடாத தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு சில காரியத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். ஏனெனில் அதன் முடிவு பாரதூரமாக இருக்கிறது, பாரதூரமாக இருக்கிறது. அதன் முடிவு கர்த்தருக்கென்று எதையும் நம்மளை செய்ய விடாது, கர்த்தருக்கென்று நம்மளை ஓட விடாது, கர்த்தருக்கென்று பிரயாசப்பட விடாது. அதன் முடிவு இன்னைக்கு அநேக காரியம் இருதயத்திலே தங்கி இருக்கிறதை குறித்து நான் பேசலாம். ஆனா ஒரு சிலவற்றை நான் பேச விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், யாத்ராகம் 7வது அதிகாரம், யாத்ராகம் 7வது அதிகாரம். அருமையான ஒரு சம்பவம் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதை நாம் வாசித்து அதில் ஒரு சில காரியங்களை வாசிக்கலாம். யாத்ராம் 7:3-4 வாசிங்கள், 3வது 4வது வசனம்.
நான் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். பார்வோன் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டான். ஆகையால் எகிப்துக்கு விரோதமாக நான் என் கையை நீட்டி மகா தண்டனையினால் என் சேனைகளும் என் ஜனங்களுமாகிய இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன்.
ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முழு கதையும் சொல்லிக் கொண்டு போறதுக்கு முதல்ல கொஞ்சம் சொல்லிடுறேன். இங்கே வந்து ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். உண்மை மாற்றம் எதுவும் அல்ல. அதுக்கு நீங்க பின்னுக்கு பின்னுக்கு வாசிக்கிற பொழுது கர்த்தர் தன்னுடைய நாமத்தை அற்புதங்களுண்டாக மகிமைப்படுத்துவதற்கு அவளி அப்படி செய்தார் என்பதை குறித்து நாம விளங்கி கொண்டு போகலாம். அதுவும் பிரச்சனைக்குரியதல்ல. என்னுடைய செய்தியுடைய கருப்பொருளின் வார்த்தை என்னவெனில், ஒரு மனிதனுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருக்கிற பொழுது அதிலே நடக்கிறவைகள் என்ன, அதனாலே பாதிப்புகள் என்ன, அதனாலே அழிவுகள் என்ன என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இது ஒரு ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்கிறேன். ஆனால் இதிலே பல காரியங்கள் தங்கி இருக்கிறது. என் இருதயம், இங்கே பார்வோனுடைய இருதயத்தை ஆண்டவர் கடினப்படுத்தினார், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் ஒரு தேவ பிள்ளைகளுடைய இருதயம் கடினம் உள்ளதாக இருக்கிற பொழுது, கடின இருதயமாக இருக்கிற பொழுது தேவன் எதையும் செய்ய முடியாது. விளங்குறதா? அதை குறித்து கொஞ்சம் நான் பார்க்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, நாம் அநேக தடவைகளிலே தெரிந்தோ தெரியாமலோ கர்த்தருக்கு முன்பாக கடின உள்ளம் உள்ளவர்களாக இருக்கிறோம். பிடிவாதமானது, விடாத ஒரு நோக்கம். ஏனெனில் பார்வோன் ஆண்டவர் சொன்னார், என் ஜனத்தை விடு, ஆராதனை செய்வதற்கு என் ஜனத்தை விடு. அவனுக்கு தெரியும், அவன் பல தடவை யோசித்து பல பிரச்சனைகள் பல துன்பங்கள் பல துயரங்கள் வந்தாலும் அவனுடைய இருதயத்தில் இருந்து ஒரு மாற்றமும் வரவில்லை, ஒரு மாற்றமும் வரவில்லை. அவருடைய இருதயம் அவ்வளவுக்கு கடினப்பட்டு இருந்தது. ஆகையினாலே நான் என்ன சொல்லுகிறேன், கடின உள்ளத்தின் சுபாவம் தேவ ராஜ்யத்திலே நன்மைகளை கொண்டு வராது. கடின உள்ளத்தின் சுபாவம் உங்கள் குடும்பத்தின் வாழ்க்கையிலே நன்மைகளை கொண்டு வராது. தாய் தகப்பனாக இருக்கிறவர்கள் உங்கள் இருதயத்தின் கடினங்களை குறித்து கவனம் செலுத்த வேண்டும். அது உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே கடந்து சென்று உங்கள் சந்ததிகளுக்குள்ளே கடந்து சென்று நன்மையை வரவிடாது. கடின இருதயம், பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டபடியினால் அவன் குடும்பம் பாதிக்கப்பட்டது, அவன் தேசம் பாதிக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதனுடைய கடினமான இருதயம் நம் குடும்பத்தை பாதிக்கும், நம் பிள்ளைகளை பாதிக்கும், நம் சந்ததிகளை பாதிக்கும், தேசங்களை பாதிக்கும், கர்த்தருடைய ராஜ்யத்தை பாதிக்கும், கர்த்தருடைய ஊழியத்தை பாதிக்கும், கர்த்தருடைய வேலைகளை பாதிக்கும், கர்த்தருடைய சபையை பாதிக்கும். ஆகையினாலே பார்வோன் தேவனால் அவனுடைய இருதயம் கடினப்படுத்தப்பட்ட பொழுது அவன் எதுவும் செய்ய முடியாமல் போய்விட்டது. தொடருங்கள், பத்தாவது வசனத்திலிருந்து வாசிங்கள் சிஸ்டர், பத்தாவது வசனத்திலிருந்து வாசிங்கள்.
மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோள்களை விழுங்கிற்று. கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனான்.
இங்க பாருங்க, ரெண்டு விஷயம் வருது, ரெண்டு விஷயம் இதுல வருது. ஒன்று, பார்வோன் என்ன செய்தா, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஒரு சம்பவம். ரெண்டாவது, கடினம் உள்ள ஒரு இருதயம் உள்ளவன் கீழ்ப்படியை விரும்பாதவனாய் போய்விடுவான். ரெண்டு காரியத்தையும் கவனிங்க தயவு செய்து. இது பெரிய ஒரு பாரதம். இது இதை உங்களுக்கு முடியுமான அளவுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். தயவு செய்து நான் சொல்லுகிறதை மாத்திரம் இருதயத்தில் கொண்டு போங்க. நல்லது. எங்க சிஸ்டர் திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை. மோசேயும்
மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடி செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்து.
இங்க பாத்தீங்கன்னா, ஒரு தேவ மனிதன் நின்று அற்புதத்தை செய்கிற பொழுது இருதயத்தில் கடினமுள்ள மனிதன் என்ன செய்கிறான், சாஸ்திரிகளையும் மந்திரவாதிகளையும் கூப்பிட்டு தேவ மனிதன் தேவ சித்தம் தேவ வார்த்தை தேவனுக்கு விரோதமாக ஒரு செயல்பாடு செய்கிறார். பிரியமானவர்களே, இருதயத்தில் கடினம் உள்ள மனிதர்களுக்குள்ள இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை நாங்கள் மந்திரவாதிகளை கூப்பிடாம இருக்கலாம், என்றால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் அல்லவா. ஆனால் ஒரு எதிர்ப்பு தன்மையான ஒரு சுபாவம் விளங்குகிறதா, ஒரு எதிர்த்து நிற்பது, என்ன இருதயம் கடினப்பட்டிருக்கிறது அல்லவா? இருதயம் இடம் கொடுக்காது எதற்கும். ஆகினாலே இடம் கொடுக்காத ஒரு இடத்துல என்ன நடக்கிறது? எதிர்ப்பு தன்மையாக தேவ ஊழியக்காரர்களை எதிர்த்து அவர்கள் செய்தால் நானும் செய்வேன் வழங்குறதா, அவர் செய்தால் நானும் செய்வேன் என்ற எதிர்ப்பு தன்மைகள் எங்க இருக்கு தெரியுமா? கடினமுள்ள இருதயத்தில் இருக்கும். அவர்கள் பேசினால் நானும் பேசுவேன், அவர்கள் செய்தால் நானும் செய்வேன். இதான் இங்க நடக்குது. மோசேயும் ஆரோனும் தேவ ஊழியக்காரர்களாக நின்று கோலை போடுகிற பொழுது பார்வோன் என்ன செய்கிறான்? அதை எதிர்த்து நிற்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயம் ஒரு காரியத்தினால் கடினப்பட்டிருந்தால் தேவ சித்தத்தையும் தேவ காரியங்களையும் தேவ நோக்கங்களையும் எதிர்க்கிற ஒரு இருதயம் உள்ளவர்களாய் நாம் மாறுவோம் என்பது உண்மை. உண்மை மாற்றம் கிடையாது, சிந்திங்க. ஆகையினாலே ரெண்டு, ஒன்று தேவ காரியத்தை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம எல்லாருடைய இருதயங்களும் கடினப்பட்ட நேரங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதிலே நாம் நடந்து கொண்ட விதத்தை இப்பொழுது உங்கள் திரைக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். நீங்கள் பேசிய வார்த்தைகளை இப்பொழுதுக்கு உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். நான் சிந்திக்க பேசுகிறேன், செயல்பட பேசுகிறேன், இப்பொழுது கொண்டு வாருங்கள். என்ன? என் இருதயம் கடினப்படுகிறது. ஒரு காரியத்தை எடுத்து விட்டால் முடிவெடுத்தால் அதுதான், அதை லூஸ் பண்றதே கிடையாது, அதை விடுகிறதே இல்லை, பிடித்துக் கொண்டு நிற்பது. அதையே நன்மை இல்லாவிட்டாலும் அதையே பிடித்துக் கொள்வது, ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் அதையே பிடித்துக் கொள்வது. அதனால் எங்களுடைய எதிர்ப்புகள், எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது தெரியுமா? இங்கே பார்வோனை போல மாறிவிடுகிறது. தேவ சித்தத்துக்கு ஏதாவது ஒன்று எதிராக நடந்து கொள்வது. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்று அந்த கடைசி வசனத்தை வாசிங்க சிஸ்டர், அது 11-12 வாசிங்க.
அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்ட போது அவைகள் சர்ப்பங்கள் ஆயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோள்களை விழுங்கிற்று. கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவி கொடாமற் போனார்.
கடினப்பட்ட ஒரு இருதயம் உள்ளவன். முதல்ல நாங்க பார்த்த இது செய்திக்கு கணக்கு இருக்கு பாருங்க. முதல்ல பார்த்தோம் ஒரு எதிர்ப்பு, தேவ மனிதர்களுக்கு, தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய அற்புதத்திற்கு, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒரு எதிர்ப்புள்ள ஒரு இருதயம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாவது, கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது, அவர்கள் செவிகொடாமல் போனார்கள். பார்வோன் என்ன செய்தான்? கடினப்பட்டிருக்கிற இருதயம் செவி கொடுக்காது, கடினப்பட்டிருக்கிற இருதயம் ஊழியர்களுக்கும் செவி கொடுக்காது. இந்த அசாதாரணமான அற்புதத்திற்கே அவன் வளைஞ்சு கொடுக்கல பாருங்க. இந்த காலத்தில் இப்பொழுது இருக்கிற நாட்களிலே எப்படி செவி கொடுப்போம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இது பெரிய ஒரு சந்ததி, இது பெரிய ஒரு காரியம். ஆனாலும் முடியுமானாலும் சொல்லுகிறேன் என்ன நடந்தது. கடினமா இருக்கிற பொழுது நம்முடைய ஒவ்வொரு காலடிகளும் நமக்கு ஆபத்தானவைகளை என்பதை நான் உங்களுக்கு இன்னைக்கு வேதத்திலிருந்து காட்டி கொடுக்கிறேன். இருதயம் கடினமாக இருக்கிற பொழுது எடுக்கிற முடிவுகள் ஆபத்தானவைகள், முடிவு ஆபத்தில் இருக்கிறது. பார்வோன் பெரிய மனிதன், ராஜ்யம் படைத்தவன், ஆனாலும் அந்த ஞானம் அவனுக்கு இல்லாமல் இருந்தது. கர்த்தர்தான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். உண்மை, இன்னைக்கு கடினம் இல்லாத மனிதர்கள் இங்கே இருக்கிறார்களா? நம்முடைய இருதயம் எத்தனை தடவை கடினப்படுகிறது. என்னுடைய சிந்தனை எங்கவனில் கடின உள்ளத்தோடு நாம் செயல்படுகிற, செய்ய விரும்புகிற காரியங்கள் ஆபத்திலங்களை முடிக்கும், ஆபத்திலங்களை நடத்தும் என்பதை உங்களுக்கு நான் இன்னும் காட்டி தருகிறேன். பிரியமானவர்களே, இருதயத்தை கடினப்பட விடாதீர்கள். இறுகி போய்விடும், இறுகி போய்விடும். அங்க விவேகமே நடக்காது, உயிரே இல்லாத அளவுக்கு இறுக்கி வைத்திருப்போம். இருதயத்தை கற்களாக மாற்றி விடுவோம். அது எந்த காரியமாக இருக்கட்டும், குடும்ப காரியமாக இருக்கட்டும், சபை காரியமாக இருக்கட்டும், சமுதாய காரியமாக இருக்கட்டும், உறவு காரியம், புள்ள கல்வியம், எதுவோ இருதயத்தை என்ன செய்கிறோம்? இறுக்கி வைத்திருப்போம். ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு செயல்பாடுகளும் நன்மையை வரவிடாமல் செய்துவிடும். அது ஆபத்தாக நமக்கு மாறும், ஆபத்தாக நமக்கு மாறும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, கர்த்தருடைய வார்த்தையை இன்று நம்பாதவர்கள் கதறுகிற நாட்கள் வரும், அழுகிற நாட்கள் வரும், புலம்புகிற நாட்கள் வரும், ஐயோண்டு கத்துகிற நாட்கள் வரும். நாங்கள் பார்த்திருக்கிறோம், அந்த வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு தேவ வார்த்தைகளும் கர்த்தருடைய வசனங்களும் கர்த்தருடைய சுருள்களும் கேட்பதற்கும் சும்மா ஏதோ கேட்க வேண்டும் என்று கேட்டு நீ கடந்து சென்று என்றால் ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அன்னைக்கு தெரியும் இன்றைய அருமைகள், இன்றைய ஆசீர்வாதங்கள், இன்றைக்கு போதிக்கப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அன்று தெரியும், அன்று தெரியும். அதுக்கு போக விரும்பவில்லை. ஆகையினாலே முதலாவது கடினம் உள்ள மனிதன் தேவ சித்தத்தை எதிர்ப்பான், தேவ காரியங்களை எதிர்ப்பான். நன்மைகள் வந்தாலும் அதை எதிர்த்து ஏதாவது பண்ணிக்கொண்டு வெளிப்படுத்துவான். இரண்டாவது கீழ்ப்படிவே இருக்கார். ஏன்? இருதயம் கடினம், இருதயம் நிறைந்திருக்கிறது ஏதோ ஒன்றிலே. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் யாத்திராகமம் முழுவதிலையும் எகிப்தில இருந்து இஸ்ரவேலனை நடத்தி கொண்டு வருகிற பொழுது எகிப்தில தேவன் அசாதாரணமான அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்துதான் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். அப்படி கொண்டு வந்தும் பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு இருந்தபடியினால் அவன் பார்வோனுடைய சகலவித இராணுவங்களும் மடியும் வரைக்கும் சாகும் வரைக்கும் அவனுடைய கடினம் அவனை பிடித்துக் கொண்டே இருந்தது. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், எங்கள் கடினங்கள் எங்களை ஆபத்தில் கொண்டு போகாதபடிக்கு கவனம் உள்ளவர்களாக இருதய கடினம். ஒரு கொஞ்சம் லூஸ் பண்ண தெரியாது பாருங்க, இது உனக்கு எனக்கு எடுத்துக்கொள்ளாத, இங்க இருக்கிற அவ்வளவு பேருக்கும் இது வசனம். அங்க எங்க பார்த்து முழிச்சு கொண்டிருந்தீங்கன்னா நீங்க இதுல இருக்கிற பிரயோசனம் கிடையாது. உனக்கு தான் எனக்கு இந்த, அதனாலதான் நான் பேசுறேன். இருதயத்தை கொஞ்சமும் இழக்குவதில்லை, கர்த்தர் கிருபை செய்ய விரறதில்லை, கர்த்தர் பேசுவதற்கு விரறதில்லை, கர்த்தர் நடத்துவதற்கு விரறதில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 14வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலேதான் அருமையான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது இல்லையா. 14 இதிலே 4வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர், சீக்கிரமா 4வது வசனத்தை வாசிங்க.
ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா ராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார்.
இங்க எனக்கு ஒரு காரியம் பிடிச்சுக்கொண்டது என்ன தெரியுமா? கடின உள்ள இருதயம் ஒரு காரியத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும். வழங்கிக்கோ, நான் பேசுகிறதை கொஞ்சம் வழங்கிக்கோ. எந்த காரியத்தில் நாங்கள் கடினம் உள்ளவர்களா இருக்கிறோமோ அதை விடமாட்டோம், அதை என்ன செய்வோம், இருதயம் தொடர்ந்து கொண்டு இருக்கும், பிடித்துக் கொண்டு இருக்கும். பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதினாலே என்ன சொல்லுகிறது? ஆகையினால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு, யார்? இஸ்ரவேலர் போயிட்டாங்க, இஸ்ரவேலரை பின்தொடர்வது விளங்குறதா? கடினம் உள்ள ஒரு இருதயம். எதனால் நீ கடினப்பட்டிருக்கிறாய்? எந்த காரியத்தினால் நீ கடினப்பட்டிருக்கிறாய்? எந்த விஷயத்தில் நீ கடினப்பட்டிருக்கிறாய்? அதை பின்தொடராதிருங்கள், எச்சரிப்பண்டாது, எச்சரிக்கா இன்னைக்கு எடுத்துக்கோ. பின்தொடராத எதை? உன் இருதயத்தை கடினப்பட்டு இருக்கிற காரியங்கள், அதன் பிள்ளைகளாக இருக்கலாம், உன் குடும்பமாக இருக்கலாம், உன் குடும்பம் சந்ததியாக இருக்கலாம், சபையாக இருக்கிறார், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், பின் தொடர்ந்தால் அது உனக்கு ஆபத்து. கடின இருதயத்தோடு கடினப்பட்ட காரியத்தை நீ பின்தொடர்ந்தால் அது உனக்கு ஆபத்து. சொல்றேங்க, முட்டாத, மோதாத, தேவரோட முட்டாத, தேவ சமூகத்தில் வந்து முட்டாத, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் முட்டாத. நான் சொல்றதைக்க என்னவெனில், உன் இருதயத்தை எது கடினப்படுத்தி வைத்திருக்கிறதோ அதை பின்தொடராத, நிறுத்தி. அது உனக்கு நல்ல. நீங்க யாராவது இங்க இருந்து சொல்ல முடியுமா, என் இருதயம் கடினப்பட்டதே இல்லை பிரதர், நீங்க சொல்லுங்க. ஆனா நான் சொல்றேன், என் இருதயம் அடிக்கடி கடினப்படும், அடிக்கடி கடினப்படும். என் இருதயம் கல்லாக மாறுகிற நேரங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஆகையினாலே பார்வோன் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்தபடியினால் அவனுக்கும் அவனுடைய படைக்கும் சிவந்த சமுத்திரத்திலே அழிவு காத்திருந்தது என்பதை மறக்க முடியுமா? நம்மளால், உங்களால மறக்க முடியுமா? பார்வோன் ஒருவேளை இஸ்ரவேலரை அனுப்பினரோடு பார்வோனும் தன் படியாரும் எகிப்தில் இருந்திருந்தால் அவர்கள் அழிந்திருக்க முடியுமா? அழிந்திருக்க முடியுமா? முடியாதல்லவா? அதனால திரும்பி சொல்றேன், பின்தொடராதீங்க. ஆபத்து உனக்கு, அவங்களுக்கு அல்ல. ஏன்? இருதயத்தை கடினப்படுத்தி பாவத்தில் இருக்கிறது நான், அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இருதயம் கடினப்பட்டிருக்கிறது என்னுடையது. இஷ்டவேலர்கள் அவர்கள் போய்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அநேக காரியங்கள் இருந்தது, கத்தர் தண்டித்தார்கள், மறித்தார்கள், விழுந்தார்கள், எழும்பினார்கள், அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனா என் இருதயம் கடினப்பட்டிருக்க நான் பின்தொடர்வது நல்லதல்ல, அது எனக்கு ஆபத்தை கொண்டு வரும், எனக்கு கொண்டு வரும். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும் படிக்கு அவனை பின்தொடர்ந்து போனா பாருங்க, இந்த பார்வோன் பின்தொடர்ந்து போயிருக்காவிட்டால் ஒரு கூட்ட ஜனம் வாழ்ந்திருக்கு, ஒரு கூட்ட ஜனம் வாழ்ந்திருக்கு. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆகையினாலே திரும்பவும் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தை எது பிடித்து கடினப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த காரியத்தை பின்தொடராதிருங்க, நல்லதல்ல. அன்பான உள்ளத்தோடு கர்த்தருடைய நாமத்தில் இந்த வார்த்தைகளை எடுத்து உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை விசாரியாத படிக்க உங்கள் இருதயம் இந்த நாளிலே இலகுவதாக, உடைக்கப்படுவதாக, கர்த்தருக்கு முன்பாக அது சதையுள்ளதாய் மாறினால் அது உனக்கு நல்லது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். மற்றவர்களுக்கு நன்மை இருக்கிறது இல்லாதெல்லாம் அடுத்த பிரச்சனை, ஆனா எனக்கு முதல்ல நன்மை வேண்டும், எனக்கு முதல்ல ஆசீர்வாதம் வேண்டும், எனக்கு முதல்ல ரட்சிப்பு வேண்டும், எனக்கு முதல்ல பாதுகாப்பு வேண்டும். அப்பா அடுத்ததுதான் அடுத்த வந்து காரியம். எட்டாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர், எட்டாவது வசனம்.
கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான், இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள்.
இங்கேயும் அதே வசனம், மேலே சொல்லப்பட்டதுதான் வசனம். என்ன நடந்தது? இஸ்ரவேல் புத்திரர் பலமாக கடந்து செல்லுகிறார்கள், பார்வோனோ இருதயத்தின் கடினத்தினால் விசனத்தினால் தன் படையலோடு பின்தொடர்ந்து போகிறதை இங்கே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பிரியமான முடிவு என்ன? கடினமுள்ள இருதயத்தின் முடிவு என்ன? கடினமுள்ள செயல்பாட்டின் முடிவு என்ன? கடினம் இருதயத்தில் கொஞ்சம் கூட தண்ணி வருது, இறுக்கி பிடித்திருப்பது, எல்லா காரியத்தையும் அதாவது பாரதூரமாக எடுத்து இருதயத்தை என்ன செய்வது? இறுக்கி வைத்திருப்பது. வேறொரு பார்வையிலே பார், எல்லாம் ரம்யமாக இருக்கும். நான் போன முறையும் சொன்னேன், எனக்கு வாழ்க்கை வீணாக்காதே, உங்களுக்கு தேவன் கிருபையாய் கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழுங்கள், சமாதானமாய் வாழுங்கள், மகிழ்ச்சியாய் வாழுங்கள், கர்த்தருக்கு முன்பாக வாழுங்கள். கடினப்படுத்தாதிருங்கள், இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள், இருதயத்தை கடினப்படுத்தி கல்லாக்கி கொள்ளாதிருங்கள், நல்லதல்ல, உங்களுக்கு நல்லதல்ல. மற்றவங்களை விடுங்க, நான் பேசுகிறது எனக்கு. பார்வோன் இருதயம் கடினப்பட்டு இஸ்ரவேலரை பின்தொடர்ந்த அடிப்படையிலே இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக, எதிரிகளுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தில் மாண்டு போனது யாரு? வாசிங்க 14 அதிகாரம் 26 வாருங்க, 14:26 வாசிங்க.
மோசேயை நோக்கி, ஜனம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடியற் காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும் போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை.
ஒருவனும் தப்பில்லை. என்னோட சேர்ந்து விளங்கிக் கொள்றீங்களா நான் என்ன பேசுறேன்னு சொல்லி? ஒருத்தரும் தப்பில்லை. எகிப்தில இருந்து பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதின் நிமித்தமாக பார்வோனுடைய ராணுவத்தில் ஒருவனும் தப்பாதபடிக்கு அழிந்து போனார்கள், அழிந்து போனார்கள். நான் முதல்ல சொன்னதை திருப்ப சொல்லுகிறேன், ஆண்டவர் தான் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். நான் பேசுகிறது கடினப்பட்ட இருதயத்தின் பிரதிபலன் என்ன? பின்தொடர்ந்து வந்ததன் நிமித்தம் அழிவை சம்பாதித்துக் கொண்டார்கள். திரும்பவும் நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்தில் எது உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருக்கிறது? எது உங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்காமல் வைத்திருக்கிறது? எது உங்கள் இருதயத்தை பாரப்படுத்தி வைத்திருக்கிறது? எது உங்கள் இருதயத்தை சுக்கப்படுத்தி வைத்திருக்கிற? அதை பின்தொடராதீங்க, அது ஆபத்து நமக்கு, அது நல்லதல்ல, நல்லதல்ல. காலகாலமாக இருக்கிறவைகள், காலகாலமாக இருக்கிறவைகள் இருதயத்தில் வைத்துக்கொண்டு வாழுவது, வைத்துக்கொண்டு வாழுவது நல்லதல்ல, நல்லதே அல்ல. அதனாலே உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன், பார்வோம் தன் இருதயத்திலே கடினப்பட்டு இருந்தபடியினால் அவனோடு இருந்த தலைவர்கள், அவனோடு இருந்த அதிகாரிகள், அவனோடு இருந்த இராணுவர்கள் எல்லாரும் சிவந்த சமுத்திரத்தை மாளுவதற்கு காரணமானது யார் தெரியுமா? பார்வோன். நீ உன் இருதயத்தை கடினப்படுத்தி வைத்திருந்தால் உன் குடும்பத்துக்கு அது நட்டம், உன் பிள்ளைகளுக்கு அது நட்டம், உன் வாழ்க்கைக்கு அது நட்டம். நான் சொல்லுகிறதைக்கு அது நல்லதல்ல. இருதயத்தை விட்ட, இருதயத்தை கொஞ்சம் லூஸ் படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடு, கர்த்தருடைய வசனத்துக்கு செவிகொடு. பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன பண்ண சொல்லவா, இந்த நேரத்துக்கு ஒப்பு கொடுக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையை கையை விட்டுருங்க. எனக்கு இது மாதிரி பலர தெரியும், அந்த செய்தி வருகிற பொழுது மாத்திரம் ஒப்பு கொடுப்பார்கள், ஆண்டவரே என்று அழுவார்கள், ஓ என்று சொல்லுவார்கள், நீ சொல்றது சரிதான் என்று வார்கள். நான் உங்களை போல செய்தி கேட்கிற மனுஷன் தான், எனக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேன் என்று சொல்லி இல்ல இருக்கிற பொழுது ஓ ஆண்டவரை சோத்திரமாப்பா ஏற்றுக்கொள்ள. ஆனா வீடு வரைக்கும் அந்த செய்தி நின்று பிடிக்குமா? வீடு வரைக்கும் அந்த செய்தி என்னோட வருமா? எத்தனை பேர் உங்களால் சொல்ல முடியும்? போற வழிகளை பிசாசானவன் உன் வசனத்தை திருடி கொண்டு போவதற்கு நீ எத்தனை தடவை வழிவகுத்தாய்? வீடு வரைக்கும் செய்தி நிக்குதா? எனக்கு தெரியும், நான் உங்களை மாதிரி தான் செய்தி கேட்கிறேன், இருந்து நானும் தான் கேட்கிறேன் செய்தி. எவ்வளவுக்கு என்னை பிடித்துக் கொள்ள இந்த நேரத்துக்கு அவ்வளவுதான், இந்த நேரத்துக்கு தான் செய்தி. வாழ்வில் அது பிரயோஜனமா இருந்தால் நலமா இருக்குமே. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அது எந்த காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், கடினமாய் வைத்து ஓடாதீங்க. ஒருவேளை இன்னைக்கு கடினமா இருக்கிறியா, நாளைக்கு உடைத்து விடாதே. தொடராத கொண்டு உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல, பிரயோஜனமற்றது, பிரயோஜனமற்றது. அது உன்னை கீழ்ப்படிவு கீழ்ப்படியாத ஒரு மனிதனாய் மாற்றும். அது தேவ சித்தத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய உன்னை மாற்றும். அது ஒரு பின்தொடரக்கூடாத ஒரு காரியத்தை நீ பின்தொடர்வதற்கு அது உன்னை ஊண்டி தள்ளும். எது? கடின உள்ள, கடினமான இருதயம், வைராக்கிய இருதயம். வேண்டாத காரியத்தை பின்தொடரும், தகாத காரியத்தை பின்தொடரும், நன்மை இல்லாத காரியத்தை பின்தொடரும், ஆசீர்வாதம் இல்லாத காரியத்தை பின்தொடரும். அது முடிவு அழிவாக மாறிவிடும். ஆவிக்குரிய வாழ்விலே நீ செத்தவனாய் மாறிவிடுவாய். தெரியுமா உனக்கு? ஆவிக்குரிய வாழ்விலே நீ செத்தவனாய் மாறிவிடுவாய். வேதம் சொல்லுகிறது, பின்வாங்கி போற ஒரு மனுஷனை திரும்ப கிறிஸ்துக்குள்ளே நடத்துவதை போல ஒரு வேலை கிடைக்கவே கிடையாது. பயங்கர கஷ்டம், பயங்கரமானது. அது அவனுக்கு நல்லதில்ல, எங்களுக்கு நல்லதல்ல. பிரியமானவர்களே, இந்த பார்வோனுடைய செய்தியில இருந்து மிக முக்கியமான காரியங்கள் அப்பப்போ சொல்லி இருக்கிறேன். தயவு செய்து இதை எடுத்து கற்று இதில் படித்து உங்கள் வாழ்க்கை உங்களுடைய இருதயம் கர்த்தர் பக்கம் திரும்பினால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நல்லது. அல்லேலூயா. என்ன ஒரு காரியத்தை பார்ப்போமா? பார்ப்போம். ஆதியாகமம் 6:5 வாசிங்கள். ஆதியாகமம் 6:5 வாசிங்கள். ஹல்லேலூயா.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரவம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விளங்கிச்சுதா? தெரியுமா? விளங்கிச்சுதா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோட்டமெல்லாம் நித்தமும் புல்லாததே என்று சொல்லி கர்த்தர் கண்டாராம். சுத்தமுள்ள இருதயம் தேவனை தரிசிக்க முடியும். தேவன் என்னையும் உன்னையும் உண்டாக்கினார், சந்தேகம் இல்லை. ஆனா நீ நானும் அவருக்குரியவர்களாக இருப்போம், வளருவோம், வாழ்வோம் என்று சொல்லித்தான் அவர் உண்டாக்கினார், சந்தேகமே இல்லை. ஆண்டவர் நினைத்தது நாம் அவருக்கு முன்பாக ஆசீர்வாதமானவர்களாய் நிற்போம் என்று சொல்லி, தப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன தர சொல்றாரு, மனுஷனை உண்டாக்கியது எனக்கு விசனமாயிருந்தது. எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரம் அங்கே நடந்திருக்கிறது. ஆண்டவர் வெறுக்கிற அளவுக்கு, உருவாக்கின மனிதர்களை வெறுக்கிற அளவுக்கு என்ன நடந்தது? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர், 5 வாசிங்க. கவனிங்க, கவனிங்க. மனுஷனுடைய
அக்கிரமம்,
மனுஷனுடைய அக்கிரமம்
பூமியிலே பெருகினது என்றும்,
பூமியிலே பெருகினது என்றும்
அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு.
பிரியமானவர்களே, இருதயத்தின் தோற்றம் நோக்கம் எல்லாம் தேவனுக்கு பொல்லாததாய் கண்டாராம். பிரியமானவரே, பிரியமானவளே, இந்த நாளிலே உனக்கு சொல்லுகிற வசனத்தை கேள். உன் இருதயத்தின் தோட்டங்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறதா, இல்ல உன் வீட்டுக்கு பிரியமாயிருக்கிறதா, இல்ல உன் குடும்பத்துக்கு பிரியமாயிருக்கிறதா, அல்லாவிட்டா நீ விரும்புறதா இருக்கிறதா? தோட்டங்கள், தோட்டங்கள், இருதயத்தின் தோட்டங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்கிற அளவுக்கு இந்த வசனத்தை கொண்டு போவீர்கள் சொல்லி நான் நம்புகிறேன். ஒவ்வொரு முறையும் செய்தி எடுக்கிற பொழுது சரியான கஷ்டம், சரியான கஷ்டம். ஒரு சிலருக்கு இதெல்லாம் ஈஸியாக இருக்கலாம், நினைச்சொன்ன பிரசங்கமும் வரலாம். எனக்கு வராது, எனக்கு நினைச்சொன்ன பிரசங்கம் வராது. நேற்று முழுத்துல போயிட்டு இருந்து 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 களைச்சே போயிட்டேன். கலைஞ்சே போயிட்டேன். செய்திகள் தடுமாறுகிறது, செய்திகள் மாறுகிறது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகியது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு நாங்களும் அக்கிரமம் செய்வோம் என்பதை மறந்து விடுகிறோம். திரும்ப சொல்றேன், கேளுங்க. ஏதோ உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்கலன்னா சிந்திங்க, உணருங்க, மனம் திரும்புங்க, கத்தர் பக்கம் திரும்புங்க, சுத்தமுள்ள இருதயத்தோடு கத்தருக்கு முன்பாக வாழுங்க, தேவனை தரிசிக்க செயல்படுங்க, தேவனை பார்ப்பதற்கு பிரயாசப்படுங்க, பிரயாசப்படுங்க. இப்படியே எத்தனை வருஷம் வாழ போறீங்க? குந்தி குந்தி எழும்புறது, குந்தி குந்தி எழும்புகிறது. பைபிளை வைத்துக் கொண்டு குந்தி குந்தி எழும்புறது. எவ்வளவு நாள் இப்படி போக போறீர்கள்? வருகை சீக்கிரம், அங்காலே அடி வர்றாங்க, இங்காலே கொரோனா, இன்னும் எவ்வளவு நாள் இப்படி போக போறீங்க? வளர்ச்சியே இல்லாத நடைகள், முறைகள், வளர்ச்சி இல்லை. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவன் என்று சொல்ற அளவுக்கு வளர்ச்சி கிடையாது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
மனுஷனுடைய
அக்கிரமம் பூமியில பெருகிறது,
அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே.
திரும்பவும் கேட்கிறேன், நீங்க என்ன சொல்ல போறீங்க? நாங்க அக்கிரமே செய்கிறது இல்ல, நாங்க அநியாயமே செய்ய. பிரியமான தேவன் பிள்ளைகளே, நமக்கு சில வேலைகளை நாங்கள் செய்கிறது, நமக்கு அது அக்கிரம் என்று தெரிகிறது இல்ல, தவறு தெரிகிறது இல்ல. ஏன்? இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. தேவன் கிரியை செய்ய முடியாது. இந்த ஜனங்களுக்குள்ளேயும் தேவன் கிரியை செய்யாமத்தான் இருந்தார். முடியல, ஆனா ஒருத்தனுக்குள்ள கிரியை செய்தாரே. நோபாவுக்குள்ள மாத்திரம் தேவன் இறங்கி கிரியை செய்தாரே, ஆனா அங்க இருக்கிற மற்ற ஜனங்களுக்குள்ள இறங்க முடியவில்லை. ஏன்? இருதயம் கடினப்பட்டு இருந்தது, பூமியில பெருகி இருந்தது. இருதயத்தின் நினைவுகள் தோட்டங்கள், நினைவுகள் தோட்டங்கள். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் நினைவுகளும் உன் தோட்டங்களையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை மறவாதே. ஒருவேளை நாம் நினைக்கலாம், பிரியமானவர்களே, உங்களை மாதிரி தான் எனக்கும் ஒரு இருதயம் இருக்கிறது, எனக்கும் எவ்வளவு தூரம் ஒன்றை சிந்திக்க முடியும் என்று சொல்லி எனக்கு தெரியும். எவ்வளவு தூரத்துக்கு நாம் எங்களை தேவனை விட்டு விலக முடியும் இருதயத்தில் என்று சொல்லியும் எனக்கு தெரியும். அதனால தான் பேசுகிறேன். நான் ஒரு ரோபோட்டாவா இருந்திருந்தால் விளங்காமல் பேசுவேன். ஆனால் உன்னே மாதிரி இருதயம் ஆத்மாவும் ஆவியும் எனக்குள்ள இருக்கிறபடி நான் உணர்ந்து பேசுவதற்கு எனக்கு இடம் இருக்கிறது. அக்கிரம சிந்தை, அக்கிரம நோக்கங்கள், டைம் இருக்க தெரியல, பின்னுக்கு பார்ப்பதற்கு. நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? சில காரியங்களை பார்க்கிற பொழுது ஆண்டவாண்டு பெருமூச்சு வருகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய அக்கிரமம், உன்னுடைய என்னுடைய அக்கிரமம், இன்னைக்கு அநேகர் நினைப்பு என்ன தெரியுமா? நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து விட்டோம், ஆராதனை செய்கிறோம், அதனாலே நாங்கள் தவறு செய்வதில்லை என்றது நம்முடைய நம்பிக்கையின் நோக்கமாக மாறிவிட்டது, மாறுகிறது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் எத்தனை ஊழியர்கள் கர்த்தரோடு நடந்த பராக்கிரமசாலிகள் விழுந்து விழுந்து எழும்பினார்கள், விழுந்து விழுந்து எழும்பினார்கள், மன்னியும் மன்னியும் என்று கதறினார்கள். தேவனுக்கு உங்களை, பிரியமானவர்களே, நீங்கள் கடைசியாக கர்த்தாவே நான் செய்த பாவம், நான் செய்த அநியாயம், நான் செய்த அக்கிரமம் மன்னியும் மன்னியும் என்று கடைசியாக கதறி கதறி அழுத நாள் எது? தேவ சமூகத்தில் என்று புலம்பி அழுது, ஆண்டவரே என்னை மன்னி, என் நோக்கங்கள், என் சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு பிரியம் இல்லாமல் போகிறது என்று நினைத்த நாட்கள் எது? நியாயம் கதைப்பது, நியாயம் பேசுவது, சரிவிலை கதைப்பது, உன் இருதயத்தின் நோக்கங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அறிவறுப்பாக போகிறது. திரும்பவும் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும் வசனம் பிரசங்கிக்கிறேன், முழிச்சிட்டு இருக்கப்படாது. பிரியமானவர்களே, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவன் இருதயத்தின் நினைவுகள், என் நினைவுகள், உன் நினைவுகள், என்ன நினைவுகள்? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. திரும்ப உங்களுக்கு சொல்றேன், உங்கள் நினைவுகள் என்ன? நீங்கள் எதை நினைக்கிறீர்கள்? தேவனுக்கு முன்பாக கர்த்தரை ஆராதிக்கிறோம், கர்த்தருக்கு பாட்டு படிக்கிறோம், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், ஆராதனைக்கு வருகிறோம், எல்லாம் செய்கிறோம், நல்லது. ஆனாலும் உங்கள் நினைவுகள் என்ன? தேவன் அந்த ஜனத்தை அழிக்க அளவுக்கு, முடிவெடுக்கிற அளவுக்கு அவருடைய நினைவுகள் தேவ சமூகத்தை எட்டியதாக இருந்தால் அது எப்படிப்பட்டது? சில பேருடைய நினைவுகள் வாய்த்த புரட்டுற அளவுக்கு இருக்கு. பார்த்தா விசுவாசிகள், பார்த்தா ஊழியர்கள், பார்த்தால் நல்லவர்கள் வல்லவர்களாக இருப்பாங்க, ஆனா வாய்த்த புரட்டுற அளவுக்கு சிந்தனைகள் இருக்கு. இருதயத்தின் நிறைவு வெளிப்பாடாக வரும். இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதுதான் வெளியே வரும், வேற ஒன்றுமே கிடையாது. எனக்கும் சரி உனக்கும் சரி வசனம் ஒன்றுதானப்பா. நானும் அதே பைபிள் தான், நீயும் அதே பைபிள் தான். யாருக்கும் நான் ஏதோ ஒன்று சொல்லவில்லை. அவர் வருகிற பொழுது முதலாளாய் நான் போக வேண்டும். அதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவது நல்லது. கண்மூடித்தனமாய் வாழ்ந்து விடாதிருங்கள். பிரியமானவர்களே, அவருடைய இருதயத்தின் நோக்கங்களும் சிந்தனைகளும் இந்த ஜனத்தை எங்கே நடத்தியது தெரியுமா? தேவன் தன் ஜனத்தை அழிக்கிற அளவுக்கு நடத்தியது. எனக்கு எல்லாரும் கிருபையின் காலத்தை நம்பி இருக்கிறோம், நல்லது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாதிருப்பதாக, உங்கள் நம்பிக்கை வீண் போகாதிருப்பதாக. ஆனால் அவர் வருகிற பொழுது நீதிபரராய் வருவார் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. ஒருவேளை இந்த நாட்கள்ல நாம தப்பலாம், நல்லது. ஆனா அந்த நாள்ல தப்போணுமே. எல்லாரும் தான், நீ தான், நானும் தான். பிரசங்கிக்கிறவர்களே ஆகாதவர்களாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நாமளும் பிரசங்கிக்கிற பிரசங்க இன்றைக்கு முடிய சொன்ன எல்லா பிரசங்கத்துக்கும் கத்தரிலே சோதிப்பது உண்டு. இன்றைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போனா இந்த கிழமைக்கு வேண்டாத ஒரு பிரச்சனை வாசல்ல வந்து நிற்கும். அதை எப்படி நடக்கிறோம், அதிலிருந்து எப்படி நாம் கிளம்புகிறோம், அதிலிருந்து எப்படி நாங்கள் நடந்து கொள்ளுகிறோம் என்பதை ஏன்டா பிரசங்கிக்கிறோம் இல்லையா, சொல்றோம் இல்லையா, இதை சபைக்கு சொல்றோம் இல்லையா? அடுத்த கிழமை வரும் ஏதாவது உண்டு. நான் சில பிரசங்கங்களை தவித்ததே உண்டு. வேணா அந்தவரை இந்த பிரசங்கத்தை எனக்கு தெரியும், ஏதாவது ஒன்றோடாக என்னை சோதிப்பா, இந்த பிரசங்கத்தை பிரசங்கிச்சுட்டு நான் இந்த சோதனையில தப்பிக்கொள்வது எனக்கு கடினமானது. வேணா ஆண்டவரை, கொஞ்சம் பிற்போடும், கொஞ்ச நாள் போகட்டுக்கும் ஆண்டவர், அதுக்கு பிறகு பிரசங்கிக்கிறேன். என்ன, நான் ஓரளவுக்கு அதுக்கு சரிப்படுத்த விரும்புறேன் ஆண்டவரை. விளங்குறதா பிரியமானவர்களே? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது. இன்னைக்கு ஒருவேளை நாம அக்கிரமம் நடத்துகிறவர்களாக இருக்க மாட்டோம். இதுல இருந்து ஏதாவது காய்க்குயில் இல்ல, இருதயம் அதிலே அக்கிரமம் நிறைந்திருக்கு, அக்கிரமம் நிறைந்திருக்கு. எனக்கு ஒன்று சொல்லவா, சத்துருக்கள் விழுகிறதை பார்த்து மகிழாதே. சத்துருக்கள் விழுகிறதை நீ பார்த்து மகிழாதே. அதே பட்டியம் உன் வாசல்ல ஒரு நாள் நின்றுதான் ஆகும், நின்றுதான் ஆகும். சத்துருக்கு, நான் திரும்பவும் சொல்றேன், சத்துருக்கள் விழுகிறதை நீ பார்த்து மகிழாதே. தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல, நல்லதல்ல, ஏற்றதல்ல, கத்தர் நிறுத்துவா. திருப்பி வாசிங்க, சஞ்சாவது வசனத்தை.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு.
பிரியமானவர்களே, நித்தமும் பொல்லாதது, நித்தமும் பொல்லாத இருதயத்தின் முடிவு என்ன? ஆண்டவர் சொல்றார், அழிக்க போகிறேன், நித்தமும் பொல்லாதது. பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் ஒரு சின்ன சிம்பிளாக சொல்றேன், தயவு செய்து உங்கள் வாழ்க்கைகள்ல பொல்லாத காரியங்களை நினையாதீங்க, தவறாக நினையாதீங்க, தப்பாக நினையாதீங்க, வேண்டாததை நினையாதீங்க. பரிசுத்தத்தை நினைங்க, பரிசுத்த சிந்தை உள்ளவர்களாகிருங்க, பரிசுத்தத்தை நோக்குங்க, பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்க. தேவையில்லாததை மண்டையில போட்டு, தேவையில்லாத இருதயத்துல போட்டு நிறைத்து, ஒரு வெளிப்பாடு இல்லாத ஒரு வாழ்வு, கத்தரை பார்க்க முடியாத ஒரு வாழ்வு, தேவனோடு உறவாட முடியாத ஒரு வாழ்வுக்குள்ள உங்களை கொண்டு போகாதே. நாம் தேவனோடு வளருகிறோம் என்பது இவைகளிலே தெரிய வேண்டும். தேவனுக்குள்ளே வளருகிறோம் என்பது இவைகளிலே தெரிய வேண்டும். தேவனுக்குள்ளே நாங்கள் எங்களை பலப்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பது இவைகளிலே தெரிய வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய சிந்தனை இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது, எதனால் நிறைந்திருக்கிறது? ஹல்லேலூயா. தோட்டமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. அங்கே இருந்த ஜனங்கள் அப்படி வாழ்ந்த, ஆனா அந்த ஜனங்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவருடைய ஜனங்கள் என்பதை நாம் மறந்து, அவர் தான் உருவாக்கினார். உன்னை இவனையும் யார் உருவாக்கினர்? உனக்கும் எனக்கும் வேற சட்டமோ, உனக்கும் எனக்கும் வேற வசனமோ? அதே ஆண்டவர் என்று தைரியமாய் அடித்து சொல்லுகிற நமக்கு அதே ஆண்டவர் இப்படி நியாயம் விசாரிப்பார் என்று அறிவில்லாமல் போகிறது என்ன? கொஞ்சம் சொல்லவா, என் இருதயம் நித்தமும் அக்கிரமத்தினால் நிறைத்திருந்தால் கர்த்தர் என்னை விசாரிப்பாராக. உங்களை குறித்தோ மற்றவர்களை குறித்தோ, உங்களை குறித்து என் இருதயம் என் சிந்தனையும் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தால் கர்த்தர் என்னை விசாரிப்பாராக, விசாரிப்பாராக. நீ தைரியமாய் சொல்ல முடியுமா தேவ சமூகத்தில்? இப்பொழுது சொல்லு, உள்ளத்திலே சொல்லு, ஆண்டவரே நான் அக்கிரம சிந்தை உள்ளவனாய் இருந்தால் என்னை விசாரியும் ஆண்டவரே. சொல்ல முடியுமா? சும்மா சொல்லாதீங்க, கர்த்தர் விசாரிப்பார். இதெல்லாம் விளையாட்டான காரியம் கிடையாது. இந்த என்ன சும்மா அந்த பொருத்தனை செய்யண்டா பொருத்தனை செய்கிறதும், சும்மா அதை செய்யண்டா அதை செய்கிறதும், ஜெபம் பண்ணண்டா ஜெபம் பண்ணுன்னு சொல்லி போட்டு போற இது வசனம், கர்த்தருடைய வசனம். நான் பேசுகிறதே ஒரு வித்தியாசமான செய்தியாக இருக்கிறது. அதுலேயும் நீங்கள் போலித்தனமாய் நடந்து கொண்டால் கர்த்தர் எழுந்தருளுவார், எழுந்தருவார் என்று கர்த்தர் கண்டு. எது? மனுஷன் அக்கிரமம் பூமியிலே பெறுகிறது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளும் தோட்டங்களும் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. உன்னை குறித்து கர்த்தர் எவ்வளவுக்கு இன்றைக்கு பெருமைப்பட முடியும் சொல்லு. தேவன் இருக்கிறார், தேவன் சாட்சியாய் நிற்கிறார், உன் இருதயம் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்படுவதாக. உன்னை குறித்து இன்றைக்கு தேவன் என்ன சொல்லுவார், உன் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது, உன் சிந்தனை எதனால் நிறைந்திருக்கிறது, உன் நோக்கங்கள் எதனால் நிறைந்திருக்கிறது. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் சாட்சியுள்ளவராயிருக்கிறார். அவர் நீதி விசாரிக்கிறவர். அவர் நீதியுள்ள தேவன் என்பதற்கு அவரே சாட்சி. ஹல்லேலூயா. ஆகையினால் என்ன, கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார், அவர் கவலைப்படுகிறார். உன்னை குறித்து கர்த்தர் கவலைப்படுகிறார், என்னை குறித்து கர்த்தர் கவலைப்படுகிறார். ஏன்? நல்ல நோக்கத்தோடு அழைத்தனே, நல்ல சிந்தனையோடு அழைத்தனே, நல்லாய் வர வேண்டும் என்று அழைத்தனே. ஆனால் கசப்பான கனியாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, பேசுகிறதன் கருப்பொருளை விளங்கிக் கொள்ளுங்கள். சுத்த இருதயத்தோடு இருக்கிறவர்கள் தேவனை தரிசிக்க முடியும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தான் தெரியும். என்ன பிரச்சனை தெரியுமா? இருதயத்தை எங்களால் பார்க்க முடியாது. உங்கள் இருதயங்களை பார்த்தா நாங்கள் நேரையே சொல்வோம், இங்கே வாப்பா சரி வரா, உன் வாழ்வு நல்லதல்ல, உன் நோக்கம் நல்லதல்ல, உன் செயல்பாடு நல்லதல்ல. தெரியாது, எங்களுக்கு பார்க்க முடியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். எந்த கனி நிறைந்திருக்கோ அதனால தான் வெளியில எல்லாம் வரும். அப்படி ஒரு ஒரு கணக்கு போடலாமே ஒழிய, உங்க இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? அக்கிரமம், அநியாயம். நீங்க சொல்லுங்க, அக்கிரமம் அநியாயமா? இல்ல பிரதர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெளிச்சத்திலே வெளிச்சம் பார், கர்த்தருடைய வசனத்திலே உன்னை நிறுத்து, அப்பொழுது உனக்கு தெரியும் சில காரியங்கள். ஏசாயா தீர்க்க தரிசிக்கும் தேவன் புரட்சித்தமாக அவனை சந்திக்கும் வரைக்கும் அவன் அசுத்தமுள்ள மனுஷன் என்பது அவனுக்கே தெரியாது. புரட்சித்தமான ஒரு இடத்துக்கு அவன் போக வேண்டியிருந்தது. இதுவரைக்கும் நாம் ஓடி வருகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு விசனமா இருக்கிறது, வேறாண்டு போகிறது. நல்லாய்த்தானே இருந்தார், நல்லாய்த்தானே இருந்தார், நல்லாய்த்தானே ஓடினார். என்ன நடந்தது? இந்த கோணங்களிலே தங்களை ஒப்பு கொடுப்பவர்கள் சற்பத்திலும் சற்பம், எதுக்கும் இருதயத்தை கடினப்பட்டு எழுப்புவதும், எதுக்கும் அக்கிரம சிந்தை உள்ளெல்லாம் எழும்பி நிற்பதும் தான் கிறிஸ்தவருடைய வாழ்வாக மாறுகிறது. ஆண்டவரே, நான் ஏதாவது செய்து விட்டேனா, நான் ஏதாவது தவறி விட்டேனா, என் பக்கம் ஏதாவது இருக்கிறதா, என்னை பாரு ஆண்டவரே, உன் வசனத்தை காட்டு ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்லி அழுது ஊத்தி புலம்புகிறது யார்? நானா? நீயா? எடுத்த வீச்சுக்கு அது, எடுத்த வீச்சுக்கு இது, எடுத்த வீச்சுக்கு அங்க. அக்கிரமத்தின் சிந்தைகள் நம் இருதயத்தின் சிந்தனைகளை நிரப்பி இருக்கிறபடினால் கர்த்தர் விசனம் அடைகிறார். இன்னைக்கு விடிய சொன்னோ தெரியல, பெய்கிற மழையிலே நனையாதிருங்க. ஒரு ஆராதனைக்குள்ளே வந்தால் தேவ பிரசன்னம் இருக்கத்தான் செய்யும். அதனாலே நாம் நினைத்து விடக்கூடாது, கர்த்தர் என்னோடு எனக்குள்ளே ஆஹூ என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. நாம் எங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நிறுத்த வேண்டிய அளவுக்கு நிறுத்தணும். அதான் பிரசன்னம், அதான் மகிமை. பிரியமானவர்களே, அதுதான் தேவன் விரும்புகிறது. ஹல்லேலூயா. தொடருவோமா? தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய எட்டு வரைக்கும் வாசிங்க, ஏழு எட்டையும் வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது.
இந்த பாருங்க, அவருக்கு மனஸ்தாபம், அவருக்கு கவலை. சரி, இது எப்படி இருக்கட்டும், இப்படி இருந்தா நாங்க போக முடியாது. ஒரு மனுஷனுக்கு மாத்திரம் கிருபை கிடைச்சது பாருங்க. அந்த மனுஷனும் இந்த ஜனங்களோடு வாழ்ந்த மனுஷன், அந்த மனுஷனும் இந்த ஒரு ஒரு சபையில இருந்த மனுஷன். இந்த சபைகளுக்குள்ள நோவாவும் இருந்தான்னு வைங்க, அவன் என்ன சொல்றான், கர்த்தருடைய கருத்துல கிருபை கிடைச்சது. ஆனா மற்றவர்களை பார்த்தான்னு சொல்றாரு, நான் அழிஞ்சு போறேன்பா, கஷ்டமா இருக்கு, கவலையா இருக்குது, மனஸ்தாபமா இருக்கு, வேண்டாததா இருக்கு, என்னை ஏமாற்றுறாங்க, எனக்கு பொய் சொல்றாங்க, அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எதெல்லாம் முடியுமோ கற்பனையில கற்பனை பண்ணி பாரு. என்ன மறு வசனத்தை பார்த்து நாங்க கடந்து செல்லாம, ரெண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் 16 வசனத்தை மாத்திரம் வாசிப்போமா. 16.
கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள்.
திருப்பி வாசிங்க சிஸ்டர்.
கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள்.
பிரியமான தேவன், இது இங்க மூண்டாவது என்னமோ ஒரு ஸ்திரி. தாவீது ராஜா தேவ மனுஷன், ஊழியக்காரன், பரிசுத்த பொட்டிக்கு முன்னாலே ஆடுறான். பழைய பாட்டில் பரிசுத்த பொட்டிக்கு இருக்கிற மதிப்பு பயங்கரம். அதான் நான் இன்னைக்கு சொல்லுறது, ஆலயத்தில் கவனமாயிருங்க, ஆராதனையில கவனமாயிருங்க, ஆலயத்துல கவனமாயிருங்க, ஆராதனையில கவனமாயிருங்க, அலட்சியம் பண்ணாதீங்க, பயபக்தியோடு இருங்க. எதற்கு? அன்னைக்கு இருந்த பயம் மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தது. கேக்கு தப்பா ஏதாவது பண்ணாண்டா விழுந்து சாவண்டியதுதான். இன்னைக்கு நமக்கு தைரியம் இருக்கிறது. தேவ சமூகத்துல அலட்டி தள்ளி ஏதோ செய்து கடந்து செல்லுகிறோம். ஆனால் அன்னைக்கு அப்படி அல்ல. பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய சமூகம் என்பது புரட்சியத்தமானது. அங்கே எல்லாம் நடக்க முடியும், எல்லாம் செயல்படுத்த முடியாது, எல்லாம் பேச முடியாது. அடித்து விடுவார் ஆண்டவர். அப்படிப்பட்ட பரிசுத்த பட்டிக்கு முன்பதாக உன்னதமான தேவனுடைய மனுஷன் ஆடிட்டு வர்றான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் நகரத்துக்குள்ளே கர்த்தருடைய பரிசுத்த பட்டி வருகிறது என்று சொல்லி அவன் சந்தோஷம் வேற பாருங்க, அவன் மனக்குழுக்கள் வேற பாருங்க, அவன் கர்த்தரை துதிக்கிறதுன் அர்த்தமே வேற பாருங்க. ஆனா இன்று பார்த்த ஒருவர் தன் இருதயத்தில் நகைத்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நினைக்கிறேன் கடந்த ரெண்டு செய்திகளுக்கு முன்பதாகவும் இந்த காரியத்தை குறித்து எச்சரித்தேன், திரும்பவும் சொல்லுகிறேன். உங்கள் ஊழியக்காரர்களை உங்கள் இருதயத்திலே நகைக்கிறதோ, உங்கள் ஊழியக்காரர்களை கண்ட மாதிரி பேசுவதோ, உங்கள் ஊழியக்காரர்களை வீட்டில் இருந்து அலட்டி தள்ளுவதோ கர்த்தர் கவனிப்பார் என்பதை இன்றைக்கு நீ மறவாமல் கடந்து செல். ஆண்டவர் அழைத்தவர்கள் பாருங்க, நான் ஊழியக்காரர்கள் குறித்து பேசுறேன். ஆண்டவர் தான் அழைத்தார், நீ என்னை அழைக்கவில்லை. ஆண்டவர் அழைத்தார் ஊழியம் செய்யும்படி, ஊழியம் நடத்தும்படி. ஆனா இவனோ இதுல என்ன நடந்துச்சு தெரியுமா? முடிவிலே ஆசீர்வாதம் அதனாலே தடைபட்டு போனது. அநேக ஆசீர்வாதம் நமக்கு ஏன் இன்றைக்கு தடைபடுகிறது? நமக்கு அநேக காரியங்களை விரும்புகிறோம், அநேகம் எங்களுக்கு கிடைப்பதில்லை. அவங்கள ஒன்று கேட்குவா, உங்க ஜெப குறிப்பில் எத்தனை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர்கள்? எல்லாம் நமக்கு கிடைப்பதில்லையே, எல்லாம் நமக்கு கிடைப்பதில்லை, எல்லாம் நமக்கு கிடைப்பதில்லை. ஆனா ஜெபம் பண்ணுகிறோம், காலகாலமா ஜெபம் பண்ணுகிறோம். இலங்கை தேசத்தை எடுத்தீங்கன்னா, நாங்கள் இலங்கை தேசத்துக்கு எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த வரைக்கும் நம்முடைய இருதயத்திலே மற்றவர்களை என்ன செய்யக்கூடாது? அலட்சியம் பண்ணக்கூடாது, வேண்டாம். அலட்சியம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாக இருங்க. அது யாராக இருக்கட்டும், உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கட்டும், தெரியாதவர்களாக இருக்கட்டும், அலட்சியம் என்பது சகிக்க முடியாதது உண்டு. ஆனா என்ன பிரச்சனை? தாவீதுக்கு தெரியாது, தாவீதுக்கு தெரியவே தெரியாது என்ன நடந்ததுன்னு கூட. ஆனா கர்த்தர் அதை கண்டார், ஆண்டவர் அதை கண்டார். பிரியமானவனே, பிரியமானவனே, உனக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை கொண்டு செல். மனம் திரும்ப கற்றுக்கொள், ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள், உன்னை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்த கற்றுக்கொள், கர்த்தரோடு உன்னை சரிப்படுத்த கற்றுக்கொள். ஏனெனில் சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிக்க முடியும், தேவனை பார்க்க முடியும். உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நானே இத்தனை வருஷமா முயற்சி எடுக்கிறேன் ஆண்டவரை பார்க்கணும் சொல்லி முடியல. நீங்க ஒரு வழி யோசிக்கலாம் இல்லையா, ஓஹோ பிரதர் உங்க இருதயம் சுத்தமா இருக்குதோ, கர்த்தரை கண்டீர்களோ நிக்கொள்ளி கேட்கலாம் பாருங்க. உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நானே இத்தனை வருஷமா ட்ரை பண்றேன் ஆண்டவரை பார்க்கப்பதற்கு, அவருடைய சந்த சராசரத்திலே, அவருடைய பரிசுத்திலே, அந்த பரிசுத்தத்தின் பரிசுத்தத்தை பார்ப்பதற்கு நானும் முயற்சி எடுக்கிறேன். அவன் சொல்றான், அவன் பார்த்தேன், நித்திரையில் ஆண்டவர் வந்தான், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால முடியல, என்னால முடியல. அவ்வளவு அவங்க அவங்க விசுவாசம், அவங்க அவங்க காரியம், அதுக்கு நான் இல்லை. ஆனா என்னால முடியலப்பா, என்னால. ஏன்? என் இருதயத்தை குறித்து எனக்கு தெரியும். என் இருதயம் எப்படி இருக்கும், எப்படி நடக்கும், எப்படி சிந்திக்கும், எப்படி யோசிக்கும், எதை எல்லாம் நிறைத்து வைத்திருக்கிறேன் எனக்கு தானே தெரியும். ஆசீர்வாதம் தடைபடாதபடிக்கு மற்றவர்களை அசட்டை பண்ணாதீங்க. முக்கியமாய் ஊழியர்களை அலட்சியமாக எண்ணாதீங்க, வேண்டா தன்மையாக நினைத்து விடாதீங்க. விளங்குறதா? ஏனெனில் என்னதான் நடந்தாலும் உங்களை ஆசீர்வதித்திற்கு ஆசீர்வதிப்பதற்கு வர வேண்டியது ஊழியக்காரங்கள் தான். நல்லாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னதான் நீங்க செய்தாலும் நாங்க சொல்ல முடியாது. எனக்கு இதெல்லாம் அப்ப யோசிக்கல, எப்ப காலத்துக்கு முதல்ல யோசிக்கல. என்னதான் பண்ணினாலும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம்ன்றதை நான் யோசிக்கல. ஏனடா எங்கெங்க வயசுக்குரிய கொழுப்புகள் அப்பப்போ இருக்கத்தான் செய்யும் இல்லையா, அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இல்லையா. அன்றைக்கு இது தெரிஞ்சிருந்தா
எனக்கு விரோதமாய் பேசுறவனை ஆசீர்வதிக்க போகணுமே என்று ஒரு வார்த்தை யாராவது விளக்கி சொல்லி இருந்தா, வேணாப்பான்னு சொல்லி ஓடுவதற்கும் கூட எங்களுக்கு இடம் இருந்தது. நீங்க என்னதான் செய்தாலும் ஆசீர்வதிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்க என்னதான் பேசினாலும், நீங்க பேசாதவர்கள் போல நாங்கள் வந்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீங்க. நீங்க எங்க எங்க போய் அர்ப்பணிக்கு வேண்டாம் தன்மையாக சொல்லுங்க, சரியில்லாம சொல்லுங்க, என்னவாவது பண்ணுங்க, ஆனா ஜெபம் பண்ணவான்னு சொன்னா நான் போய்தான் ஆகணும் அவரோடு சேர்ந்து. நான் சொல்ல முடியாது பாஸ்டர் அவங்க அப்படி பேசினாங்களாமே நான் வரல, சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, தேவனுக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லவா, நம்முடைய ஆசீர்வாதங்களை உடைத்து போடாதீங்க, தடை பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க. நாங்கள் இந்த சபையில இருக்கிறது உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்பதை மறந்து விடாதீங்க. அது ஊழியருடைய பொறுப்பு, முக்கிய பொறுப்பு விளங்குறதா. வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஆசீர்வதித்து அது பலிக்கிற அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். அநேக தடவைகள்ல உங்களுக்கு நம்மளை பார்த்த எப்படியாது, ஆனா என்னவோ எனக்கு தெரியல, நமக்கு அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறாருன்னு சொல்லி நான் நம்புகிறேன். எவர் எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிற அந்த பொறுப்பு நம்முடைய கரத்தில் வேண்டாம் என்று நான் போக முடியாது. ஆண்டவருக்கு சோத்திரம், அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற படியினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சில காரியங்களை நான் பார்க்கலாம், ஆனால் நம்முடைய நேரம் முடிந்து விட்டது. ஆகக்கூடிய நேரத்துக்குள்ள போறது நல்லதில்லை. பிரியமானவர்களே, ரத்திரமாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், சுத்தமுள்ள இருதயம் தேவனை தரிசிக்க முடியும், ஆனால் கடினமுள்ள இருதயமோ அழிவை நோக்கி நடத்தும், அழிவை நோக்கி நடத்தும். விளங்குறதா, நம்முடைய இருதயத்தின் நோக்கங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாததாய் மாறுகிற பொழுது கர்த்தர் அவன் வேண்டாம் என்று சொல்ற அளவுக்கு அவர் எழும்புகிறாரே, எழும்புகிறாரே. இங்கே தாவீது ராஜா தேவ மனுஷன் ஊழியக்கார அலட்சியம் பண்ணுகிற பொழுது ஆசீர்வாதங்கள் தடை பண்ணப்படுகிறது, தடை பண்ணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு வசனம் ஒன்று டக்குனு வாசிச்சு நான் முடிச்சிடறேன், வாசிங்க. யாக்கோபு 3:14 மாத்திரம் வாசிங்க. யாக்கோபு 3:14,
உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள்.
தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர்.
இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாவத்துக்கு உரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்சீகைகளும் உண்டு.
எனக்கு இது வாசிச்சேன், இது வாசிச்சு இந்த 16th வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சுக்கொண்டது. அதுல எனக்கு விளங்கக்கூடியதாக இருந்தது சில காரியம். அதனால பரவாயில்ல, 14th வசனத்தை திருப்பி வாசிங்க. உங்கள் இருதயத்திலே
கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டார்.
பிரியமானவர்களே, திரும்பவும் சொல்றேன், கர்த்தர் அன்பானவர்களே, தேவனால் நேசிக்கப்படுகிறவர்களே, உங்கள் இருதயம் வைராக்கியத்தினால் நிறைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. வைராக்கியம் அது எது என்று எனக்கு கேட்காதீங்க. நானும் உங்களை மாதிரிதான் வாழ்க்கையிலே நடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் எனக்கும் அனுபவமாக மாறுகிறது. ஆனால் விட்ட பிள்ளைகளை திரும்ப விடுவதற்கு நான் முயற்சி எடுப்பதே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் வந்து, வைராக்கியம் பல்ல கடித்து கொண்டு, தெரியுமா பல்லு கடிப்பாரு, பல்லு கடிக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா, பார்க்கறது இல்லையா, நல்லா பல்ல போட்டு கர்ற கர்றன்னு கடிப்பாரு. கோபம், ஆவேசம், வைராக்கியம், அதை தெரியப்படுத்துற விதம் உண்டு பல்ல கடிப்பது. அது நமக்குரியதல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்த ஜாதி, தேவனுடைய சனம், பரலோக வாசிகள், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள், எங்களுக்குள்ளே வைராக்கியம் இருக்க கூடாது. மற்றவர்கிட்ட இருந்தால் உனக்கு தேவையில்லாத பிரச்சனை. இன்னைக்கு அது ஒரு வியாதி, என்ன தெரியுமா, அவங்க அப்படி இவங்க இப்படி, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நீ அப்படி இருக்கிறபடினால நான் அப்படி இருக்க விரும்பல, அவர் அப்படி என்றபடினால நான் அப்படி இருக்க விரும்பல. எனக்கோ கர்த்தருக்கு முன்பாக சுத்த இருதயத்தோடு நிற்க விருப்பமா இருக்குது. ஆண்டவரே கொஞ்சம் பார்த்து எனக்கு விருப்பமா இருக்கு பாருங்க, அவன் அந்த முகத்தை நான் தேட கொஞ்சம் எனக்கு விருப்பமா இருக்கு பாருங்க, அதை நான் அவருக்கு பார்த்துட்டேன்னு சொன்னா அதுக்கு பிறகு என்னவாவது நடக்கட்டுக்கு பாருங்க, அதை கொஞ்சம் பார்க்கணும். ஆண்டவரே, நான் உன் இருதயம் இப்படி இருந்தால் நலமா இருக்குமே. ஆண்டவரே, ஆண்டவரே, உண்மை நான் பார்க்க விரும்புகிறேன். எனக்குள்ளே இருக்கிற கசப்பு, எனக்குள்ளே இருக்கிற வைராக்கியம், எனக்குள்ளே இருக்கிற கோபம், ஆண்டவரே வேணாப்பா,
வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டு? அங்கே கலகம் உண்டு, பிரச்சனை உண்டு. வைராக்கியம் எங்க இருக்கு? அங்க கலகம் உண்டு.
பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சுத்த இருதயம் நமக்கு வேண்டும். சுத்த இருதயம் இருந்தால் தேவனை நாம் பார்க்க முடியும், தேவனோடு உறவாட முடியும். பிரியமானவர்கள், நீங்க சொல்லுகிறீர்கள், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், கர்த்தர் பேசினார், கர்த்தர் என்னோடு அப்படி செய்தால், எனக்கு இப்படி தனிப்பட்டு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வசனம் இதுதான், சுத்த இருதயம் இருந்தா கர்த்தரை நான் காணலாமே. ஏன் முடியல? ஏன் முடியல? நம்மளால ஏன் முடியல? ஆனா நாம சொல்லுகிறோம், வாயால சொல்லுகிறோம், கர்த்தர் எனக்கு அப்படி, எனக்கு இப்படி, எனக்கு அப்படி நம்புறேன். ஆனா எனக்கு தெரிஞ்ச வசனம், சுத்த இருதயம் உள்ளவன் தேவனை பார்ப்பானாமே. ஆனா என்னால முடியலப்பா, என்னால முடியல, என்னால முடியல. பிரியமானவர்களே, உங்களால் முடிந்தால் எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு சொல்லித்தாங்க. நான் அதை கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அவர் ஒரு தடவை பார்க்க நான் விரும்புகிறேன். என் இயேசுவை நான் பார்க்க விரும்புகிறேன். அவருடைய பரிசுத்தத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். அவர் தேவனாய் இருக்கிறதை நான் பார்க்க விரும்புகிறேன். அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறதை நான் பார்க்க விரும்புகிறேன். ஒரு தடவை எனக்கு சொல்லித்தாங்க. பிரியமானவர்களே, சொல்லித்தாங்க. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? திருக்கும் கேடும் உள்ளதாக இருக்கிறதா? உங்களை 6000 நேரம் இது, தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கிற நேரம் இது, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தனிப்பட்ட விதத்தில் எங்களை நிறுத்துகிற நேரம் இது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், நான் செய்தி போதித்த செய்திகளை வார்த்தைகளை உள்ளத்திலே வைத்து எங்கேயாவது உங்கள் சிந்தனைகளை வெட்டி ஏதாவது யோசித்துக் கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களை நியாயம் விசாரிப்பார், விசாரிப்பார், விசாரிப்பார். உனக்கு நன்மை உண்டாகவும், தேவ ராஜ்யத்தில் நன்மை உண்டாகவும் நான் பேசுகிறேன். நீ உன் சிந்தனையை எங்கேயோ விட்டு, உன் மாம்சத்துக்கு இடம் விட்டு, உன் சுய புத்தியுமே சாய்ந்து ஏதாவது ஒன்றை கொண்டு வந்து சத்தியத்துக்குள்ளே கலக்க நீ நினைத்தா கர்த்தர் உன்னை விசாரிப்பார். கர்த்தர் எனக்கு சாட்சி உள்ளவராயிருக்கிறார். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்கள் இருதயம் கர்த்தருடைய பலிபீடத்தில் வைக்கப்பட்டால் நலமாயிருக்குமே. ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற வைராக்கியம் உடைக்கப்பட்டால் நலமாயிருக்குமே. ஆண்டவரே, நீர் விரும்புகிற காரியங்கள் கர்த்தாவே என் இருதயத்தை ஆட்கொண்டால் நலமாயிருக்குமே கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் நோக்கங்கள் எங்களை அழிவின் பாதையில் நடத்தி விடாதபடி, எங்களோடு இருக்கிறவர்களை அழிவின் பாதையில் நடத்தி விடாதபடி, என் குடும்பங்களை அழிவின் பாதையில் நடத்தி விடாதபடி, ஆண்டவரே, பார்வோடை போல் அவனோடு இருந்தவர்கள் அழிந்து விடாதபடி, அவனுடைய சேஷ்ட புத்திரன் அழிந்து விடாதபடி, என் தகப்பனே, எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே வைராக்கியங்கள் உடைந்து போவதாக, உடைந்து போவதாக, உடைந்து போவதாக, கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு எங்கள் வைராக்கியங்கள் உடைந்து போவதாக, கர்த்தருடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடிக்கு எங்களுடைய வைராக்கியங்கள் உடைந்து போவதாக, கிருபை செய்வீராக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு வைராக்கியங்களும் கோபங்களும் தாபங்களும் மொரட்டாட்டங்களும் எங்களை நடத்தி விடாதபடிக்கு எங்களை காத்தரலுங்கப்பா, காத்தரலுங்க ஆண்டவரே, காத்தரலுங்க ஆண்டவரே, காத்தரலுங்கப்பா. கர்த்தாவே, உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்?